कदा वा कैलासे कनकमणिसौधे सह गणैः वसन् शम्भोरग्रे स्फुटघटित मूर्धाञ्जलिपुटः विभो साम्भस्वामिन् परमशिव पाहीति निगदन् विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः स्तवैः ब्रह्मादीनां जय जय वचोभिर्नियमिनां गणानां केलीभिः मलमोक्षस्य ककुदी स्थितं नीलग्रीवं त्रिनयनं उमाश्लिष्टवपुषं कदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुम्। 24-25 ஸ்லோகங்கள். 24வது ஸ்லோகம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல காலத்தினுடைய ஒரு மகிமையே சொல்லியிருக்க. காலம்னா நம்ம டைம்னு தெரிஞ்சுருக்கோம், அது அகண்ட காலம். நமக்கு தெரிஞ்சது கண்ட காலம். கண்ட காலம்னா தினங்களாகவும் மணிகளாகவும் நிமிஷங்களாகவும் பிரிஞ்சதான காலம். இந்த காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பரமேஸ்வரன், ஆகையால் அவருக்கு கால காலம்னு பேரு. காலத்தை அளவிட்டு நமக்கு கொடுக்கிறார், இத்தனை நாள் இந்த ஊர்ல வாழணும் அப்படின்ட்டு. பிராரப்த கர்மானுசாரமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் இத்தனை நாள் தான் வாழணும் அப்படின்னு, அத யாராலையும் மாத்திக்க முடியாது. அந்த சமயமானது கர்மாவனால அது நின்று போறது. அப்படிப்பட்டதான அந்த காலத்தை ஜெயிச்சவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறவர் காலகாலனான பரமேஸ்வரன். மார்க்கண்டேய லீலையில இந்த காலகாலனா இருக்கும் தன்மையை நமக்கு காட்டியிருக்க. அப்படிப்பட்டதான காலமானது அது க்ஷணமாக ஆக்கிக்கொள்ளணும். எத்தனை நாளா இருந்தாலும் அத்தனை தீர்க்கமான காலத்தையும் ஒரு க்ஷணமாக ஆக்கிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு வழி என்ன? கதாவா கைலாசே கனகமணி சௌதே சகணை. அந்த கைலாச பர்வதம் கில ஆசா, அதனால கீலாசான்னு பேர். ரொம்ப நாளும் அங்கே இருக்காராம் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இங்க எல்லாம் இருக்காரோ இல்லையோ, அதனால அதுக்கு கில ஆசா, ஆசை கீழே இருந்தாரோ இல்லையோ, அதனால கீலாசம்னு ஆச்சு. கீலாசமே கைலாசம் ஆச்சு. ஸோ கைலாசம்ங்கிற பதத்துக்கு ஏன்னா வெகு நாட்களாக அங்கே இருந்துட்டு இருக்காரா, பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அவருக்கு. எப்பாவது வேணும்னா அவருடைய ஸ்வரூபம் அப்படி போகும், ஆனால் அவர் மட்டும் அங்கே இருந்துட்டு இருக்கார். அப்படி அந்த கைலாச பருவத்தில் கைலாசே கனகமணி சௌதே, தங்கத்தினாலையும் மணிகளினாலையும் செயற்பட்டதான இழைக்கப்பட்டதான உபரிக்க கமணி சௌதே சகணைஹி, அவர் மட்டுமா இருந்துட்டு இருக்கார். நந்தீஸ்வரன், சண்டீஸ்வரன், பிருங்கி மதுரை மகர்ஷிகள்லாம் அவரோட இருக்கார். சகணைஹி வசன் சம்போ அக்ரே, அந்த பரமேஸ்வருக்கு முன்னால் நின்று பரமேஸ்வரனை எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்கணும். ஏதோ நம்ம இங்க இருக்கோம் அப்ப போனோம்னு இல்லை, எப்பொழுதும் பரமேஸ்வர தரிசனம் இருந்துட்டே இருக்கணும். சம்போ அக்ரே ஸ்புட கட்டித மூர்த்த அஞ்சலி புட்டா, தலையில சிரம் கூப்பி ரெண்டு கைகளையும் கூப்பிண்டு அம்பஞ்சலி போட்டு விபோ சாம்ப சுவாமின்னு பரமசிவ பாகி திணிகதன். ஹே சாம்பா, அம்பாளோடு கூடியிருக்காரா, அதனால இருக்க சாம்பன்னு பேர். சர்வதா சர்வகாலமும் அம்பாளை விட்டு ஒரு கணமும் இருக்க மாட்டார். அப்படிப்பட்டதான சாம்ப சுவாமின்னு உலகத்துக்கெல்லாம் சுவாமி, பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, உலகத்துக்கிற எல்லோரையும் பிதேவ புத்திரான் ரக்ஷஸ்வனஹாங்கிறத உபநிஷத். அப்பா எப்படி குழந்தைகளை அன்போடு அரவணைச்சு காப்பாத்துட்டு அவளுக்கு முன்னுக்கு வராரோ, ஒன்றுக்கு வரும்படி பண்றாரோ, அதே போல எங்களை காப்பாறோங்கிறது. அப்படி சுவாமின்னு க்ஷணமிவ பரமசிவ பாகி, பரமமங்கள ஸ்வரூபமா இருக்கக்கூடியதாக தாங்கள் எங்களை காப்பாத்துவோ. பாகி திணிகதன்னு அதை சொல்லிக்கொண்டே விதாத்ருணாம் கல்பான, பரமேஸ்வரனுடைய கல்பங்கள், பிரம்மதேவருடைய கல்பங்கள். நமக்கு 480,000 வருஷங்கள் ஒரு கல்பம், ஒரு கலியும் அதுக்கு 2 மடங்கு மேலே இருக்கக்கூடியதான திரேதாயுகம், துவாபர திரேதாயுகம், அதுக்கு ரெண்டு மடங்கு துவாபர யுகம், அதுக்கு ரெண்டு மடங்கு கிருத யுகம். இப்படி வருஷங்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் நடுவில் ஒரு 400,000 வருஷம் இன்டர்மிட்டன்ட் பீரியட் பிரளயம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, இத்தனை லட்சங்கள் வருஷங்கள் ஆச்சுன்னு அது ஒரு ஆவர்த்தம். அதுபோல நீங்கள் 28வது ஆவர்த்தத்தில் இருக்கு. அஷ்டாவிம்சதி தமே கலியுகே என்பார்கள். 28வது கலியுகத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோமா, இன்னும் 72 கலியுகங்கள் ஆகணும். அப்போ தான் மகாப்பிரளயம் ஏற்படும். ஒரு ஒரு இது பிரம்மதேவருடைய ஒரு சமயம் பூர்த்தியாகும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த சந்தர்ப்பத்தில் அத்தனை சமயத்தை ஒரு க்ஷணம் மாதிரி முடிச்சு விடுவேன். எதுக்கு, பரமேஸ்வரன் எதிர்க்க இருக்கும் பொழுது அவரை இந்த நாமாக்களை நான் முடிப்பேனேங்கிறார். விபோ சர்வஸ்வாமின்னு பரமசிவ பாகி திணிகதன்னு உறக்க சொல்லிக்கொண்டே விதாத்திருடாம் கல்பான் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதா ஆனந்தமாக கிடப்பேன். காலம் இருக்க, இந்த காலமானது நமக்கு போகிறது தெரியப்படாது. அதான் ஆனந்தத்துக்கு லட்சணம். நம்ம ஆனந்தமாக இருக்கோம்னு சொன்னால் காலம் போனது தெரியாது. ரொம்ப நேரம் மறந்து, நம்மளை மறந்து, வீட்டை மறந்து, கவலையை மறந்து அந்த பகவன் நாமாவை கேட்டுட்டு இருக்கோமேன்னு ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் வந்ததையானால் அதான் ஒரு ஆனந்தம். அவ்வளோ சீக்கிரம் ஆயிடுத்து அப்படின்னு நினச்சோன்னா நிஜமாக இன்வால்வ் ஆயிருக்கள். அந்த பரமேஸ்வர அனுகிரகம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னமோ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார், போர் அடிக்கிறது, வேற வழி இல்லை, வெளியில் மழை பெய்யறது, போகவும் முடியாது, இப்படியும் நினைச்சேன்னு பார்த்தேன்னா அது நிஜமா சிரமமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ விவகாரம் என்ன, இந்த காலமானது வெகு சீக்கிரமாக போறது எனக்கூடியதான காலமானது என்னத்தை குறிக்கிறது, நம்ம மனசுனுடைய நிலையை குறிக்கிறது. இது 1 மணி 2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேள், இவ்வளவு தீர்க்கமாக இருக்கக்கூடியதான பிரம்மதேவருடைய கல்பம் இருக்க அந்த கால்பத்தையும் ஒரு கடமா முடிச்சு விடுவேன். ஏன்னா அவ்வளவு ஆனந்தம் இருக்கு, அந்த பரமேஸ்வர தர்சனத்தினால் அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அது எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? இப்ப சாதாரணமாக மனுஷாளுக்கு முக்தின்னு சொல்றா. அந்த முக்தியானது மேல போய் ஒரு ஸ்லோகத்தை போறார், சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம், இப்படின்னு 4 விதமான முக்தியை சொல்ல போற. சாலோக்கியம் அந்த லோகத்தில் இருக்கிறது. அந்த லோகத்தில் இருக்கிறதுன்னா என்ன விசேஷம்னா, நமக்கு இது போல குடுங்கள்லாம் இல்லை, கவலை இருக்காது. ஆற்றுக்கு வந்தால் காலமே ஜலம் வருதோ இல்லையோ, குழை திறந்தா கரண்ட்டை கட் ஆகிடுமோ, எத்தனை கவலைப்பட்டுருக்கா பாருங்க மனுஷர்களுக்கு. அவைகள்லாம் இல்லாமல் எல்லாமே வசதியாக இருக்கக்கூடியதான ஒரு லோகத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி சாலோக்கியம். சாமீபியம், ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கான்ல, பரமேஸ்வரனுக்கு ரொம்ப கிட்ட இருந்தால், கிட்ட இருந்தால் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. அதை விட பரமேஸ்வரனுக்கு என்ன உருவமோ அதே உருவமோ உங்களுக்கு கிடைக்கும், அது சாரூபியம். அப்போ என்ன அர்த்தம், இன்னும் சில பெனிஃபிட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் சாயுஜ்யம், பரமேஸ்வரனோட ஒன்று ஆயிடுறதுங்கிறது சாயுஜ்யம். அந்த சாயுஜ்ய முக்தியை தான் முக்தின்னு சொல்கிற வேதாந்திகள். சுத்த பிரம்ம வடிவமாக ஆயிடுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொள்றது இல்லை அப்படி. அந்த சாயுஜ்ய முக்தியை தவிர மீதி முக்திகளுக்கு ஆலோக்கியம், சாரூபியம், சாமீபியம் எனக்கூடியதான முக்திகள் எல்லாம் இவைகள் திரும்பி வரலாம். அந்த சில ஸ்பெசிஃபைடு பீரியட் தகுந்ததான இத்தனை வருஷங்கள், இத்தனை யுகங்கள் அங்கே இருந்து மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வருவது அப்படின்னு ஒரு சொரூபம் வச்சுட்டு இருக்கா. ஆனால் அங்கேயும் போனவா, அந்த லோகத்துக்கு போனவா வேதாந்த சிந்தையோடு இருந்தவாளா இருந்தால் அங்கே வேதாந்தத்தை வாசிச்சு அங்கிருந்து அப்படியே முக்தி அட. எல்லாரும் திரும்பி வர்றது இல்லை, சில பேர் திரும்பி வர்றா, சில பேர் திரும்பி வர்றது. யாருக்கு இந்த லோகத்தில் வேதாந்த வாசனை இருக்கோ, யார் உபாசனாதிகள்லாம் பண்ணி போயிருக்காளோ, அவ கிரம முக்தியை அடைகிறா. இப்படி 4 விதமான முக்தியை சொன்னேன். அந்த ஞானம் வந்து மோட்சம் அடைஞ்சவாளுடைய சாயுஜ்ய முக்தி அப்படி இருக்கட்டும், மற்றவர்களுக்கெல்லாம் இருக்க பார்த்தேல, அவளுக்கு அங்கே போர் அடிக்குமே சார்ன்னு சொல்லாதீங்க. அவளுக்கு அத்தசங்கள் இருந்தாலும், அத்தனை யுகங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஆனந்த தாண்டவமா இருந்துருப்பா. அதை சொல்றதுக்காகத்தான் இங்க விசேஷமாக சொல்றது, விதத்ருணாம் கல்பானு க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காலத்தை ஜெயிக்க வேண்டியதான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு சொன்னார். அடுத்தது ஸ்தவயர் பிரம்மாதீனாம் ஜெய ஜெய வச்சோபியம் கணானாம் கேளேபி மத கல மகோட்சஸ்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் திரிடயனம் உஸ்லிஷ்ட வபுஷம் கதாத்வாம் பஸ்யயம் கரதிருத மிருகம் கண்டபரசும். இங்க கதான ஆரம்பிச்சிருக்க, இது முன் ஸ்லோகத்துல, இங்க நாலாம் பாதத்துல கதான ஆரம்பிச்சிருக்க, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்பொழுது உங்களை பார்ப்பேன், எப்படி அந்த கைலாச புறத்துல ஜனங்கள்லாம் எப்படி பரமேஸ்வரனை போட்டுன்னு இருக்கலாம். ஸ்தவயர் பிரம்மாதீனாம் பிரம்மதேவர் என்ன மற்றவர்கள் அத்தனை தேவதைகளும் பரமேஸ்வரனை வணங்கிட்டு இருக்க, வெறுமனை ஏதோ நமஸ்காரம் பண்றதெல்லாம் அவரை போற்றி கொண்டு இருக்க, அவருடைய லீலைகள் தொண்ணூத்தாறுகள் அத்தனை லீலைகளும் சொல்லிட்டு இருக்க. அந்த சிவபுராணத்துல பரமேஸ்வரன் பண்ணிதான அனிதர சாதாரணமான ஒரு லீலைகளை சொல்லிட்டு இருக்க, அதை பாடிட்டு இருக்க. ஜெய ஜெய வசோ நியமினாம் நியமிகள் புலனை அடக்கினவர்கள் அவெல்லாம் ஜெய ஜெயான தானம் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நமக்கு ஆனந்தம் ஜெய ஜெய அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அந்த ஆனந்தத்தை முடியாததுக்கு காரணம் என்ன, புலன்களை நாம் அடக்க முடியல. எது பார்க்க வேண்டாம் நினைக்கிறோமோ அது பார்க்கிறது, நம்ம காதல இது வர வேண்டாம் நினைச்சோம்னா அதெல்லாம் யாரோ கொண்டு வந்து சொல்றான். நம்ம வேண்டாம்னு நினைச்சாலே அப்படியா இருக்கு, டிவி பார்க்க வேண்டாம் நினைச்சா பேரன் டிவி வைக்கிறான், அது காதல கண்ணில் விழறது. என்ன பண்றது, நீங்க ஜபம் பண்றதா இருந்தா உங்க மனசை பறிக்கிறதுக்காக ஆயிரம் ப்ராப்ளம் வீட்டில் இருக்கு. இப்படி யாராவது வந்து உட்கார்றா, ஏன் வந்து வந்தவாளை பேசாம இருக்க முடியுமா, பேசின்னு இருக்கு, பேசினா சமயம் இல்லை. இப்படிப்பட்டதான துன்பங்கள் மனுஷனுக்கு வந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, புலநடக்கம் இல்லை. இவனால நிச்சயமாக அது பண்ண முடியல, ஆனா புலநடக்கம் அடைஞ்சதான மகர்ஷிகள்லாம் கைலாச லோகத்துக்கு வந்து அவ என்ன பண்றா, ஜெய ஜெய வசோபிஹி சர்வதா சர்வகாலமும் பரமேஸ்வரனை ஜெய ஜெய துவானம் பண்ணிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. கணானாம் கேளீபிஹி இது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ருத்ர கணங்களும் பிரேத பிசாச கணங்களும் அது என்ன பண்றிருக்க, ஆனந்தமாக தாண்டவ பண்ணிட்டு இருக்கான். இது கிடைக்குமா, சந்தோஷம் இருக்கலாம், தன்னை மறந்ததான ஒரு சந்தோஷம். நமக்கும் அப்பப்ப சின்ன சின்ன இன்பங்கள் சந்தோஷங்களும் வருது, ஆனா என்ன நம்மளை மறக்கல, தன்னை மறந்து அந்த ஆனந்த நிலையிலேயே இருக்கிறதுங்கிறது அந்த கணங்களுக்கு இருக்கான். அந்த பரமேஸ்வர கணங்கள் இருக்க பூத பிரேத கணங்களுக்கெல்லாம் அது ஆனந்தமா பரமேஸ்வரனை பார்த்து ஆனந்தமா திருப்தி அடைஞ்சு ஆத்மா ராமஹா ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மன்யே வித சந்தோஷ்டா அப்படி இருக்கான். அது பார்க்கணும், அது ஒரு ஆனந்தம்ங்கிறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்பாடா இந்த ஜென்மால பண்ண வேண்டியது அடைஞ்சாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. நைவ தஸ்ய கிருதே நார்த்தா நா கிருதே நேஹ கஷ்டனா, இந்த எண்ணம் நமக்கு வந்திருக்கா கொஞ்சம் பார்ப்போமே. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, யாருக்காவது வருதோ இன்னைக்கு காலமே இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சுண்டு அதையெல்லாம் பண்ணினாலே ஒரு திருப்தி. அப்பாடா இன்னைக்கு காலமே எது பண்ணணும் நினைச்சா பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறது. அதெல்லாம் அதனாலதான் பிளான் பண்ணலன்ட்டு சார், இது பிளான் பண்ணி அது நடக்காம அதுக்கு வேற ஒரு கவலைப்பட்டு ஏன் சார் ரொம்ப பிளானே பண்ண வேண்டான்ட்டார். ஆனா வஸ்துதா நாம் இதை பண்ணணும்னு நினைச்சு அதுல ஒரு 90% பண்ணினாலே மனக்கு ஒரு சந்தோஷம், ஓஹோ ஓரளவுக்கு பண்ணினோம். அதே போல இவாளுக்கு எப்படின்னா, பிறவைய பிறவை எழுத்ததுக்கு பலனை அடைஞ்சாச்சு. பிறவி எடுத்ததுக்கு பலன் என்ன, பரமேஸ்வர அனுகிரகத்தை அறிதல் பெரு, அது ஒண்ணுத்தான் இவன் அவசியம் பண்ண வேண்டியது. மீதியெல்லாம் இருக்க பார்த்தா ஏதோ நடந்துட்டு இருக்க, நிறைய சம்பாதிச்சிருக்கோம் காசு, நிறைய பதார்த்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், யாராருக்கோ சகாயம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ நல்ல பெரிய பொசிஷன் சம்பாதிச்சாச்சு, அது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு. ஆனாலும் நாம் எது பண்ணணுமோ, எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை பண்ணினோமா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டுதான்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். எது பண்ணணும் நீங்க உங்களை நீங்க அறியணும். நம்ம ஆத்மஸ்வரூபம் இன்னது என்று அறிந்து கொள்ளணும். அது அறிந்தோமையானால் மறுபிறவி கிடையாது, இனிமேல் எந்த பிறவியும் கிடையாது. ஆனந்தமான ஒரு நிலையில எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கலாம். ஆனா அதை அடைகிறது கஷ்டமா இருக்கு. நைவ தஸ்ய கிருதேனார்த்தா நா கிருதேனே கஷ்டனா. இனிமேல் யாரையும் எதிர்பாராத நிலையை அவன் அடைகிறானா, கஷ்டிதர்த்தம் யபாஸ்ரயா அப்படின்னு அந்நிலை. அதை அடைஞ்சு விட்டான்னு வச்சுங்களேன், அவர் எப்படி இருப்பா? அதான் நியமினாம் ஜயத்வானாது கணானாம் கேளீபி. இன்னும் அந்த சரீரம் இருந்துட்டு இருக்க அவளுக்கு, அந்த சரீரம் இருக்கும் பொழுது அந்த சரீரத்தில் கூத்தாண்டே இருக்கா, ஆனந்த தாண்டவத்தை ஆடிண்டே இருக்கா. ஒரு க்ஷணமும் நாம் இது பண்ணணுமே அது பண்ணணுமே எனக்கூடியதான எண்ணம் இது பண்ணணுங்கிற மிச்சம் இல்லாதானே ஒரு நிலையில ஆனந்தமாக ஆடிண்டு இருக்கா. கடானாம் கேளீபி. இப்படியே அந்த ஊர் அந்த பரிசரம் சந்தோஷமா இருப்பா. நடுவில் நாம் இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் அது பார்க்கணும். நமக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறவா என்னென்ன அவளும் என் மூக்கால் அழுதுண்டே இருக்கா. எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு விடுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கவலையை கேட்டால் வருத்தமாகத்தான் இருக்கு. மீதி என்ன வேண்டாம், உடம்பே சரியா இல்லைங்கிறான். எழுந்துண்டா தலை சுத்துறது அப்படிங்கிறான். கேட்டால் சயாட்டிக் ப்ராப்ளம், என்ன பண்ணுறது? தலை சுத்துறது நேராக உட்கார முடியல, ஒரு காரியமும் பண்ண முடியலன்னு எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் பாருங்க. அதே விதமாக எழுந்து ஓட முடியல, கால் வலி கை வலின்னு சொன்னால் ரொம்ப சிரமமாக இல்லையோ? ஏதோ வயசான பிறகு வந்தால் பரவாயில்லை. வயசான பிறகு வந்தாலும் அவள் சொல்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம பாட்டுக்கு நம்ம போனோமா, கடைக்கு போனோமா, வேண்டியது பார்த்தோமா, வாங்கிட்டு வந்தோமா அப்படிங்கிற நிலை இல்லாமல் எப்பொழுதுமே இன்னொருத்தர் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு கஷ்டமோ இல்லையோ? இது முதல்ல சீரக்கமான ஒரு கஷ்டம். அதற்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா அவளுக்கும் கஷ்டம் இருக்கு, நமக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் வயத்தரிசல் படுற, நீங்கள் கஷ்டமாக இருந்தால் கஷ்டப்பட்டுன்றது என்ன, இவ்வளோதானா இன்னும் வேணுமா இவருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றது பாருங்க. இது போல ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷன் வாழறதுங்கிறது நிஜமா கஷ்டமா இருக்கு. லோகத்துல பார்த்தேன்னா இதுதான் இருக்கு எல்லா நமக்கு தெரியலையே. நான் ஊனி கவனிச்சுடையானால் ஜனங்கள் இப்படித்தான் பழகிட்டு இருக்க. ஒன் ஆஃப் மேன்ஷிப், உங்களை விட நான் மேல இருக்கணும் இந்த ஐடியால தான் இருந்துட்டு இருக்க. எதுவுமே எந்த துறையிலையும் இருந்துட்டு இருக்க. அப்ப என்ன விவகாரம், இது இருக்கிறதுனால்தான் மனுஷனுக்கு கஷ்டமா இருக்கு. இவைகள் இல்லாத இடமா அது, அதனால ஆனந்தமாக இருக்கா. இப்போ விவகாரம் வந்து அவாவா அவா காரியம் பார்த்துட்டுருக்கா, அவாவா செல்ஃப் கண்டெயின் செல்ஃப் கண்டெயின்டட் ஆனந்தமாக ஏதோ ஜென்மாவாக அடைஞ்சாச்சு. அந்த பரமேஸ்வரனுடைய தர்சனம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் பரமேஸ்வரனோட ஆனந்தமாக பார்த்து கொண்டே இருப்போம். அந்த நிலையில் இருந்துட்டு ஆடிண்டு இருக்கா குமாரல. கணானாம் கேளீபி மத கல மகோட்சஸ்ய ககுதி. அதுக்கு மேலே அந்த பரமேஸ்வரன் எப்படி இருந்துட்டுருக்கார், மதகல மகோட்சஸ்ய கொழுத்து விளங்கி கொடுக்கக்கூடியதான பெரிய காளைக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பரமேஸ்வரன் ஏன் சார் காளையில் உட்கார வச்சாள், வேற எதுலேருந்து உட்காரப்பட? அவருக்கு மட்டும் வாகனம் என்ன? இந்த வாகனத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாகனம் வந்து அந்த தெய்வத்தினுடைய ஒரு தர்மத்தை சொல்றது. இந்த பரமேஸ்வரன் எப்படின்னர், அவருக்கு மோட்சமானது கொடுக்கணும் ஆசை எல்லோருக்கும். எல்லோருக்கும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் வயசானவராக இருக்கட்டும், எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், சுவாத்மானந்தத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவரவர். அந்த உயர்ந்ததான ஒரு நிலையை அடையணுமே ஏன்னா அதற்கு வழி என்ன, சும்மா கொடுத்துடுறதில்லை, அவாவா அதை சம்பாதிச்சு அடையணும். அதுக்குன்னா அதுக்கு ஒரு நாலு வழி சொல்லியிருக்க. தர்ம அர்த்த காமோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. அந்த மோட்சம்னு இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. உலகத்தில் போய் கேட்டு பாருங்க, யாராவது மோட்சம்னு என்ன, ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது அவளுக்கு. விடுதலை மரணம் இப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அவள் சொல்லிட்டு இருக்க. ஆனால் மோட்சங்கிற ஒரு பதார்த்தம், இனிமேல் சரீரம் இல்லாத ஆனந்த நிலை என்கிறது தெரியலை. அப்போ அன்ன தெரிஞ்சவளுக்கும் ஓரளவுக்கு நாலு பேர்கிட்ட கேட்ட மோட்சம்னு இப்படி ஒரு நிலை இருக்கு, நாம் எப்படி முழிச்சுட்டு ஒரு நிலை இருக்கமோ, சொப்ன நிலைன்னு ஒன்று இருக்குமோ, துருன்னு ஒரு நிலை இருக்குமோ, இதே போல் மோட்சம்னு ஒரு நிலை இருக்கப்பா அப்படின்னு தெரிஞ்சின்றவா சாஸ்வதமான மறுபடியும் எப்பொழுதுமே எந்த காலமே சமயத்திலும் துன்பமே வராததான நிலை என்று அறிந்தவர்களுக்கு கூட அது எப்படி அடையிறதுன்னு தெரியல அவனுக்கு. இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்க, அது எப்படி அடையிறது? அதுக்கு ஏதாவது வழி உண்டோ? நிறைய காசு கொடுத்தா அது வந்துருமோ, இல்ல சிரமப்பட்டா வருமோ தெரியலையே. ஒலிம்பிக்ஸ் காலம் பிறந்து ராஜா வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, அதுல போய் பந்தயத்துல ஜெயிக்கணும்ட்ட. அது மாதிரி மோட்சத்துக்கு ஏதாவது பந்தயம் இருக்கா? இருந்ததுன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுவா, அதுவும் இல்லையே. இதுக்கு என்ன வழி அப்படின்னு வேதங்களை பார்த்தேனால், வேதங்கள் என்ன சொல்றது? இதுக்கு முதல் படிகட்டு தர்மம். அப்ப சதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயவஹ. அவாவாளுக்குன்னு கொடுக்கப்பட்டதான சில தர்மங்களை பண்ணி கொண்டே இருக்கணும், கர்மாக்களை பண்ணணும். கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தானா, கர்மா பண்ணாததான நிலையை நம்ம அடைவோம். கர்மா எப்படி விடுறதுன்னு இருந்தான விடுறதுக்கு, முதல்ல இருந்தே பண்ணவே இல்லை, எதை விடுறது இல்லை. அப்ப விவகாரம் என்னன்னா, ஆக்சுவலா கர்மாக்களை பண்ணி பண்ணி பிறகு கர்மாவை பண்ணினதான அந்த நிலையை அதுக்கப்புறம் கர்மா தானா இருந்துட்டு போகணும், அப்படிப்பட்டதான நிலை வரணும். அதுக்காக ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இதான் முதல்ல ஈஸ்வரனை அடையிறது, அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு முதல் படிகிட்டு என்ன? வேதோ நித்தியம் அதியதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். வேதங்கள்ல சொல்லியிருக்கக்கூடியதான கர்மாவை நன்றாக ஸ்ரத்தையுடன் அனுஷ்டானம் பண்ணணும். அவாளுக்கு என்ன கர்மா விதிச்சிருக்கோ அது எல்லா கர்மாவும் ஒரே மாதிரி தான். ஒரு கர்மா வசதி, ஒரு கர்மா தாழ்த்தின்னு கிடையாது. யஜ்ஞயாகங்கள் தான் வசதி, பரிபாலனம் பண்றதோ அல்லது பிசினஸ் பண்றதோ தப்புன்னு யாருமே சொல்லல. ஆனா அவாவாளுக்கு அண்ணன்ன கர்ம கிருஷிகோ கர்மஸ்வபாவஜம். பசுக்களை பார்த்துட்டே இருக்கார், காப்பாத்துட்டு இருக்கார், அந்த வைசியனுக்கு உயர்ந்ததான ஒரு தர்மம். அதை பண்ணிட்டே இருந்தாலே அவன் மேல் நிலைக்கு போகல. பகவான் அடையறதுக்கு பல வழிகள் உண்டு. சமையல் பண்றவா ரொம்ப நன்னா சமைச்சு அது பகவானுக்காக சமைச்சுட்டு இருந்தா அவளுக்கு மோட்சம்னு சொல்லுது. சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலா மயி. ஒரு டிராயிங் போடுறான், ஒரு டான்ஸ் ஆடுறான், ஒரு பாட்டு பாடுறான், நாதோபாசனம். ஆனா என்ன, யாருக்கு எது விதிச்சிருக்கோ அதை அவர்கள் சின்சியரா பண்ணினா பகவானை அடையலாம். அதனால இதுதான் ரைட்டு அதுதான் ரைட்டுன்னு சொல்லல, ஒன்னு வசதி ஒன்னு தாழ்த்தின்னு சொல்லவே இல்லை. அவளுக்கு எந்த தர்மம் விதிச்சிருக்கோ அந்த தர்மத்தை எடுத்துட்டு அவ அதை ஒழுங்கா பண்ணினானால் ஈஸ்வர அர்ப்பண புத்தியா பகவான் இதனால திருப்தியை அடையட்டும் எனக்கூடியதான எண்ணத்துல அவன் பண்ணி கொண்டே இருந்தால் சில வருஷத்துக்கு என்ன ஆறுது, அவனுடைய மனசு சுத்தமாகுது. மனசு சுத்தமாச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும்? ஏதாவது மனுஷன் வெளுப்பாயிடும், கருப்பா இருக்கிறவளோ வெளுப்பாயிடுவாளோ அப்படி இல்லை. மனசு சுத்தமாச்சுங்கிறதுக்கு அடையாளம் ரெண்டு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. என்னது, இவனுடைய மனசானது பகவானிடத்துல தானா திரும்புகிறது. எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருக்கணும்னு பகவத் பக்தியானது உண்டாகிறது. அது ஒரு பாசிட்டிவ் சைன். அதை விட இன்னொரு பாசிட்டிவ் சைன் என்ன, வேதாந்தங்கள்ல இவனுக்கு சுவைக்கிறது. அது வரைக்கும் வேதாந்தம் சொன்னா அதனமா தாழ்ந்துறோம். வேதாந்தம் நான் ஒன்றும் பிடிக்கலையே புரியலையே, நான் இவன் அது கீதையை கேட்கணும், உபனிஷத்துகளை கேட்கணும்னு இவனுக்கு மனசு வந்து அதுல ரமிக்க தொடங்கிட்டுன்னா என்ன அர்த்தம், அதுவே சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னு அர்த்தமா. அந்த சித்த சுத்தியான சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே, கர்மாக்களை அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஆத்மசுத்தியே சித்த சுத்திக்காக மனுஷன் பண்றான். பண்ணினவாளுக்கு என்ன, அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பகவான் இடத்துல மனசு பதில், மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசித்வா ஏவம் அப்படின்னு அந்த பகவானையே அடையக்கூடியதான நிலைக்கு வருது. அது அடுத்ததான நிலை கர்மயோகமானது தியான யோகத்துக்கு வழி கொடுக்கிறது. அந்த தியான யோகமானது ஆத்ம ஞான யோகத்துக்கு தானியா வழி. ராஜ வித்யா ராஜகுக்கியம் பவித்ரமிதம் உத்தமம் அப்படின்னு ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டியதான நிலைக்கு வழியை கொடுக்கிறது. இப்படி அது வந்ததேயானால் சிரவண மன நித்தியாசனங்களை பத்தி கேட்டுக்கொண்டே நம்ம இருந்தோமையானால் நம் அறியாமலே மனசு அதுக்குள்ள தானா மூழ்கி போறது. மனசை தெரிஞ்சுன்னு ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசு நீங்க அதை கண்ட்ரோல் பண்றேன்னு நீங்க நினைச்சலையானால் அது உங்களை ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கிறது. அதனுடைய சுபாவம் அப்படி தானா விட்டு விட்டுலையானால் அது அது வேற வழி இல்லாமல் இங்க போய் லயிக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு லயமானது நிலை எப்பொழுது உங்களுக்கு ஏற்படுமோ அப்பொழுது அபரோட்ச சாட்சாத்காரம் வருகிறது. இப்ப இது என்ன பண்ணினோம், முதல்ல தர்மம், தர்மம் தான் முதல். அதனாலதான் நம்ம நாட்டில் வயசாகிடுதுன்னா அவளுக்கு உபநயனம் பண்ணுங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுங்க, ஸ்திரீகளுக்கு இதே போல பாட்டு சொல்லி கொடுங்க, அதை பாடிண்டே மனசு தன்மயமா ஆயிடுவான். அப்படின்னா வழி சொல்லியிருக்க நம்ம ஊர்ல. அப்படி இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுதுன்னு, அந்த தர்மம் தான் அறம் தான் மனிதனை உயர்ந்ததான மோட்சம் எனக்கூடியதான நிலைக்கு அழைத்து செல்லும் முதல் வழி. அதனால்தான் நாலு புருஷார்த்தங்கள்னு சொல்லி அறம், பொருள், இன்பம், வீடுனும். பொருளையோ இன்பையோ இன்பத்தையோ அடையப்படாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எல்லோருமே சன்னியாசி ஆகணும்னு யாராவது சொன்னாலா? பொருளை சம்பாதிக்கப்படாதுன்னு சொன்னோமா? உலகத்தை அனுபவிக்கப்படாதுன்னு சொன்னோமா? அனுபவிங்க. ஆனால் அதுவே வசத்தின்னு அங்கே நின்றுடாதிக்கோ. காசு சம்பாதிக்கலாம், பொருளை அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாமும் பகவான் நமக்கு போட்டதான பேர் நினைச்சுண்ட அவனை அறிவதற்காக முயற்சி பண்ணி கொண்டே இருந்தோம். இதை சொல்றதுக்காகத்தான் இந்த தர்மம் எனக்கூடியதான் முதல் புருஷார்த்தம், பிறந்த புருஷார்த்தம். இதை பிடிச்சவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போய் சேர்றான்னு சொல்றதுக்காகத்தான் அந்த தர்ம வடிவமான ஒரு காளைய அவருக்கு வாகனமா சொல்லியிருக்கு. இந்த காளைங்கிறது தர்மஸ்வரூபம். அதே போலயே மகாவிஷ்ணுவுக்கு கருட வாகனம்னு சொல்ற பார்த்தா அதுவும் தர்மஸ்வரூபம். அதனால்தான் ரிஷப வாகனம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டம், கருட வாகனம் பரமஹாவிஷ்ணுவுக்கு ரொம்ப வசதி. கோயிலில் பார்த்தேன்னா கருட வாகனம் கருட சேவைன்னு சொன்ன பார்த்தா அன்னைக்கு சக்க கும்பல் எல்லாரும் வந்து பரமேஸ்வரனை மகாவிஷ்ணுவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே போல ரிஷப வாகனம்னு சொன்னால் பரமேஸ்வரனை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் வரத்துக்கு காரணம் இது என்னன்னு, தர்மத்துக்கு மேலே அவர் இருந்துட்டு இருக்க, உங்களை தர்ம வழியில நல்ல வழியில உங்களை செலுத்துற. எப்பொழுது அந்த பரமேஸ்வரனை ரிஷப வாகனத்தில் நீங்கள் பார்த்தேலையானால் என்ன ஆகுன்னா, நம்ம மனசானது இங்கும் அங்கும் அலையாமல் தர்ம மார்க்கத்திலேயே வந்து நிற்குமா? அதுக்காகத்தான் அந்த பரமேஸ்வரனானவர் ரிஷப வாகனத்தில் இருக்கிறதாக நம்ம எப்போவுமே தியானம் பண்ணணும் சொல்றது. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கோ இல்லையோ, அதே போல இந்த கால வாகனமானது தர்மத்தை சொல்ற குறிக்கிறது அப்படி. அதனால மோட்சஸ்ய ககுதி. அது வேற, அது வந்து அந்த மூஞ்சூருடைய சுபாவம் என்னன்னா, திருட்டுத்தனமா எடுத்தனமே வேற எங்கேயோ சாப்பிடுமா, அது ஒரு இடத்துல நிக்காது, அங்கேயே இருந்து சாப்பிடாது. இந்த அணில் எல்லாம் இருக்கு பார்த்தேடா, அணில் எங்கே சாப்பிடுறது, எங்கே பழம் கிடைக்கிறது, அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கே போ. ஆனா இந்த எலி மூஞ்சூர் அதனுடைய சுவாவம் என்னன்னா, அது அங்கெங்காவது மூலையில எடுத்துன்னு போய் அங்கே சாப்பிடும். அதே மாதிரி இந்த கணபதி உபாசனம் பண்றவாளுக்கு என்ன பண்றாரா, உங்க பாபத்தை அங்கே நிக்க வைக்கல, அந்த பாபத்தையே அங்கே எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் இதை நாசம் பண்ணிவிட்டேன். ஆகையால் உங்களுக்கு பாபமும் போச்சு, பாபத்தினால ஏற்பட்ட வாசனையும் போச்சு, மறுபடியும் பாபம் பண்ணணும் எனக்கூடிய எண்ணமும் இல்லாமல் போயிடுமாம். அதனால கணபதியினுடைய உபாசனம். அதோட அந்த கணபதிக்கு ஒரு மந்திரம், ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் ஒரு பீஜம். இந்த கணபதிக்கு கம்முன்னு பேர். கம்முனா என்ன அர்த்தம்னா, மனசாந்தியா நின்று போறது. அதனால கம் கணபதயே நமஹ அதர்வசீர்ஷ உபநிடத்து அது கணபதியை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பீஜமே கம் அப்படின்னு சொல்றது. அந்த கம்முனை என்ன அர்த்தம், கம்முன்னு இருக்கணும், மனசார்ந்து இங்கேயும் அங்கேயும் போகாமல் ஒரு இடத்துல நிற்கும்படி பண்ணுறதா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவதா விசேஷத்துக்கும் ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அப்படி இந்த பரமேஸ்வரனுக்கு சொல்லுது நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த பரமேஸ்வரனை விசேஷமாக தர்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் தர்மத்தில் இருந்துட்டு இருக்கார். அது யதா யதா உபாசத்தே ததைவ பலம் பவதி. நீ எப்படி தியானம் பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையே அப்படி அமைஞ்சு போறது. அதே மாதிரியே பரமேஸ்வரனை தர்ம தெய்வத்துக்கு மேல இருக்கிறதாக தியானம் பண்ணலையானால் உங்க வாழ்க்கை முழுக்க தர்மமாக அமைஞ்சிருக்கு. தர்மமாக எப்ப நீங்க செல்ல ஆரம்பிச்சு விட்டீங்களோ அப்புறம் என்ன, இனிமேல மீதி எல்லாம் சுலபமா தானா வந்துருது அப்படின்னு. ஸ்திதம் அதுல இருக்கிறவர் இப்படி இருக்காரு, நீலகிரீவம். அந்த நீலகண்டனா இருந்துட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு சில விசேஷங்கள் அங்கங்கே கொடுக்கிறார் ஆச்சாரியர். நீலகண்டனா இருக்கார். அந்த நீலகண்ட லீலை என்ன, அது என்ன பண்றது, உலகங்கள் முழுக்கெல்லாம் ஆபத்து வந்த போதும் அந்த ஆபத்துல வேற எந்த தெய்வமும் காப்பாத்த முடியாததான வரும்பொழுதும் அதை தான் எடுத்துட்டு தனக்காக எடுத்துட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு கருணை. அந்த பகவானுடைய கருணையை பார்க்கணும். கஷ்டம் வந்திருக்க யாருக்க, ஜனங்களுக்கு எல்லோருக்கும். அவ ஏதோ கடைஞ்சா, ஏதோ ஒண்ணு நினைச்சு கடைஞ்சா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான், ஏதோ ஒண்ணாகணும் நினைக்கிறான், அதுக்கு விபரீதமா வந்து உட்கார்றது. அமிர்தம் வேணும்னு கடைஞ்சா, ஆனா அமிர்தத்துக்கு பதிலாக ஹாலாகல விஷம் வந்தது. அமிர்தம் முன்னால வந்தது, ஆனா முன்னால என்ன வந்துருது? ஹாலாகல விஷம் வந்தது. அது ஹாலாகல விஷமானது உலகங்களை எல்லாம் எரித்து கொண்டு அழித்து கொண்டு பஸ்மாவை பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. எல்லாரும் ஓட தொடங்கின. வேற என்ன பண்ணுவா? வந்தா அந்த இடத்துல இருந்து ஓடணுங்கிறது சுவாவமான ஒரு நிலை. தேவதைகள் உட்பட ராட்சதாள் உட்பட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்க. பரமேஸ்வரன் பார்த்தார், இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தானா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையில வாங்கிட்டு விழுங்க ஆரம்பிச்சு விட்டார். அந்த விழுங்கும் பொழுது என்ன பண்ணி விட்டார்? அம்பாள் வந்து அதை நிறுத்தி விட்டார். ஏன் ஐயா இப்படி பண்ணிட்டு இருக்கல, உங்க வயதுக்குள்ள இன்னொரு உலகங்கள் இருக்க சேர்த்து அதுக்கு அழிவு வராதோ இப்படி பண்ற அப்படின்னு அது அங்கேயே தொட்டு அந்த விஷத்தை அமிர்தமாக்கி விட்டார். அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சையா, அந்த அம்பாளுடைய கைனால அமிர்தேஸ்வரி மந்திரம் வம் என கூடியதான அமிர்த மந்திரத்தினால அது தியாகராக யோக வைபவம் அப்படின்னு இந்த வம்ங்கிற அமிர்த மந்திரத்தினால அம்பாளுடைய அந்த கையை தொண்டை அப்படி தொட்டா. தொட்டதுமே என்னாச்சுன்னு, அது வரைக்கும் கருத்ததாக எரிச்சுண்டு உள்ள போகக்கூடியதான் அந்த விஷமும் அது என்ன ஆயிடுதுன்னு, அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. பவர் போயிடுது, அதுக்கு விஷத்துக்கு கொல்லக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் போயிடுது. அமிர்தமாக மாறித்த, அமிர்தமாக மாறி அங்கே நின்று போயிடுது. ஆனா கருத்ததான சரீரம் வெளியிருந்து போயிடுது. அதனாலதான் பரமேஸ்வரத்துக்கு நீலகண்டகான்னு வேறு. நீலக்ரீவா, அந்த கழுத்து கருப்பாக இருக்கு. இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அர்த்தம். நீலம் கருப்புங்கிற ஒரு அர்த்தமானது அதிகம்னு அர்த்தம். எப்பவுமே ஜலம் இருக்க பதில கிருஷ்ணனுக்கு நீலவர்ணம், ராமனுக்கு நீலவர்ணம். சமுத்திர ஜலம் நீலமாக இருக்கு. எது சொன்ன சமுத்திர ஜலம் நீலமா இருக்கா? ஆகாசம் நீலமாக இருக்கா? ஆனா பார்த்தா ப்ளூவா தானே தெரியுது. ஸ்கை ப்ளூங்கிறான். ஸ்கையே இவன் பார்த்தது இல்லை, ஆனா சொல்றது மட்டும் ஸ்கை ப்ளூங்கிறான். ஆனா நம்ம யோஜனை பண்ணி பாருங்க, ஆகாசம்னு சொன்னா வெட்ட வழின்னு அர்த்தம். வெறும் இடம் இல்லாததான ஒரு நிலை. அந்த வெட்ட வழியா இருக்க போது அது கருப்பா இருக்கு நீளமா இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் தெரியறது? என்ன கண்ணால பார்த்தா நீளமாகத்தான் தெரியுது, சமுத்திர ஜலத்தை பார்த்தா நீளமாகத்தான் தெரியுது. எல்லோருக்கும், உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச கண்ணுல தோஷம்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் எல்லோருக்கும் நீளமாகத்தான் தெரியுது. ஆனா நிஜமாக நீளமா அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்ப்போம். சமுத்திரத்துக்கு போய் நாளைக்கு ஒரு கையால கொஞ்சம் ஜலத்தை எடுத்துங்க, எடுத்து ஜலத்தை பார்த்தீங்கன்னா வெளுப்பா இருக்கு. ஜலமானது சமுத்திரத்திலிருந்து கருப்பாக காணப்பட்ட நீளமாக காணப்பட்டதான சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை ஒரு வாளியிலையோ அல்லது கையிலையோ அஞ்சலியிலையோ எடுத்தடையானால் சமுத்திர ஜலமானது கலர்லெஸ்ஸா எப்படியும் நம்ம ஆத்துல தீர்த்தம் இருக்கா போலத்தான் இருக்கே தவிர நீளமா இல்லை. ஆனா சமுத்திரத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் சமுத்திரத்தை விட்டடையானால் நீளமா இருக்கே சார். அப்ப என்ன, அங்கே நிஜமாக நீளம் இல்ல, நீளமாக காணப்படுகிறது. அதே போல ஏரோப்ளைன்ல இங்க இருந்து மேல போனேன்னா அப்படி வெளியில பார்த்தால என்னாச்சு? நீளமா இல்ல, அங்கேயும் சாதாரணமாகத்தான் இருக்கு. உங்களுக்கு நடுவுலையும் நீளமாவா இருக்கு எனக்கு இல்லையே, அதே மாதிரிதான் காணப்படுறது. ஆனா இங்கிருந்து பார்த்தா நீளமாக காணப்படுகிறதே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு எந்த பொருளும் ஒரு லிமிட்டை தாண்டி பெருசா எடுத்தனா நீளமாயிடும். அதனுடைய சுபாவம் எப்படின்னா, ஒரு லிமிட்டடாக ஒரு நிலை இருந்ததையானால் அதுக்கு தனித்தனி கலர் காணப்படும். ஆனா எதுவும் ஒரு லிமிட்டை தாண்டி இன்னும் பெருசா ஆயிடுதையானால் எல்லாம் நீளமாக தான் காணப்படும். ஆகையால் ஆகாசம் ரொம்ப பெருசு, கண்ணால இவ்வளவுதான லிமிட்டாக பார்க்க முடியாது, அதனால அது நீளமா இருக்கு. சமுத்திர ஜலம் அக்கறை தோன்றதோ, அக்கறை தெரிகிறதோ சமுத்திரத்துக்கு இல்ல, அது ரொம்ப அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால நீளமா இருக்கு. அதே போலதான் ராமனோ கிருஷ்ணனோ பகவானுடைய தத்துவங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்குன்னு சொல்றதுக்காக நீளமா இருக்குன்னே. அது இல்லைன்னா கருப்பா இருப்பா, அல்லது நீளமா இருந்தா அவரோட உடம்பு நீளமா பாஞ்சு போயிடுச்சுன்னா விஷம் வந்ததுன்னு அர்த்தம். இந்த ராமனும் கிருஷ்ணன் நீளமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீளம்னு கருத்துதான நீருண்ட மேகாதிரிதான ஒரு சொரூபம்னு சொல்றல, நீலமேக சியாமல வர்ணம்னு சொல்லிடுறல. இதுக்கு காரணம் என்ன? காரணம் அவருடைய அத்துவமானது ரொம்ப பெருசுன்னு சொல்றதுக்காக. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த கருணையானது அப்படிப்பட்டதுங்கிறது காமிக்கிறதுக்காக நீலகிரீவன் சொன்னார். அப்படி அபார கருணாமூர்த்தி. அந்த கருணை அதற்கான நீலக்ரீவம், அதற்கு மேல அது மட்டும்தானா திருநயனம், மூணு கண்கள். அதனா விருபாட்சம்னு ஒரு பேர் வேற, முக்கண்ணன் விருபாட்சம். நம்ம சரீரத்துல முதல் முதல்ல யார பார்த்தாலும் பார்க்கும் பொழுதே எதை பார்க்கிறேன், அவளுடைய கண்களை தான் பார்க்கிறேன். அந்த கண்கள் அழகா இருந்தாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். மீதி சரீரம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், எல்லா புலன்களை விட முதல்ல கண்கள் தான் நன்னா இருக்கணும். கண்ணு நன்னா இருந்தா போறோம், மனுஷனுக்கு 50 மார்க் விழுந்தாச்சுன்னு. மீதி சரீர அவயவங்கள்லாம் அதுக்கப்புறம், முதல்ல கண்கள் நன்னா இருக்கணும். இந்த கண்களுக்கு மேல ரெண்டு கண்ணு, ஒண்ணு மேலேயும் ஒண்ணு கீழே இருந்ததுன்னா நம்ம கதி என்ன யோஜனை படிப்பாரு? அது நேரம் வச்சுட்டு இருக்கார் பகவான். அது மட்டுமல்ல, ரெண்டு இடத்துல இருந்தாலும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பொருள்ல கரெக்டா விழுந்தது. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்ததையானால் ஒவ்வொரு பொருளும் ரெண்டு ரெண்டா காணப்படும். ஒன்னா காணப்பட்டாலே புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு லைனும் ரெண்டு ரெண்டா காணப்பட்டதுன்னு படிக்கவா போறோம், நமக்கு முடியாது. அப்ப என்ன, இந்த ரெண்டு கண்களும் நேரா வச்சுன்றது மட்டும், ரெண்டு கண்கள் அந்த பாப்பா இருக்கு பார்த்தல, அது என்ன கரெக்டா அது மேல ஒரு பொருள் மேல கரெக்டா கோயின்சைடை விழணும். இப்படி ரெண்டு கண்கள் இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் மூணாவது கண்ணு வேற வச்சுட்டு இருக்கார் சார். அது என்ன, ரெண்டு கண்களுக்கு நடுவுல நெத்தியில ஒரு கண்ணு வச்சிருக்கார். இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது ஏதாவது திறக்கிறாரா? திறக்கவே இல்லை, திறந்தால் பிரமாதம். ரெண்டு கண்ணு தான் திறந்துட்டு இருக்காரு, மூணாவது கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறார். அதனால அவருக்கு திருநயனம்னு பேர், முக்கண்ணன் பேர். இந்த முக்கண்ணன் அர்த்தத்துக்கு தத்துவம் என்னன்னு பார்க்கணும். உலகத்துல ஒளிய கொடுக்கக்கூடியதான பொருள்கள் மூணு, ஒன்னு சூரியன், ஒன்னு சந்திரன், இன்னொன்னு நெருப்பு. இந்த மூணு தான் ஒளிய கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். அந்த ஒளிய கொடுக்கக்கூடியதான மூணு பதார்த்தங்கள்ல நீங்க மீதி எல்லாம் மின்னல் இருக்கு, எலக்ட்ரிக் லைட் இருக்குன்னு கேட்கப்படாது. மின்னலோ எலக்ட்ரிக் லைட்டோ எல்லாம் ஜோதி ஸ்வரூபம், அக்னிக்கு சேர்ந்தது. ஸோ அக்னி ஒன்று, கலக்கக்கூடியதான எல்லா ஜோதிஷர்களையும் அக்னி ஒன்று, மீதி சூரியன் சந்திரன். அதனால்தான் நத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னி அப்படின்ட்டு சூரியன் சந்திரன் மீதி எல்லாம் அக்னிங்கிற கேட்டகரியில சேர்த்து விட்டோம். இந்த மூணும் உலகத்தை ஒழிக்கக்கூடியதான மூன்று விதமான பதார்த்தங்களும் அவருக்கு அதிகமா இருக்கான். அதனால்தான் அவருக்கு திருநயனன்னு. ரெண்டு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு, அதற்கு மேல இருக்கக்கூடியதான நெருப்பானது கண்ணு. இந்த சூரியன் சந்திரன் என்னன்னு, சந்திரன் சீதளமாக ஒரு ஒளியை கொடுக்கிறார், சூரியன் உஷ்ணத்தோட ஒளியை கொடுக்கிறார். ரெண்டும் ஒளியை கொடுக்கக்கூடியதான். ஆனா சந்திரனுடைய ஒரு நிலை என்ன பண்றது, அது ஒளிய மட்டும் கொடுக்கல, அது சரீரத்துக்கு ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஆனா சூரியனுடைய ஒளியும் ரொம்ப தேவை இருக்கு. அது இருந்தாதான் மரங்கொடிகள்லாம் வளரும், அது வளர்ந்தா நீங்க சாப்பிடலாம் எல்லாத்தையும். சோ உங்களுக்கு வேண்டியதான் அன்னாத் புருஷா பிருதிவி பிருத்திவ்யா ஓஷதயா ஓஷதேபியோ அன்னம் அன்னாத் புருஷா. பூமி மட்டும் இருந்தா போறாது, அந்த பூமியில மரம் கொடிகள்லாம் வளரணும். அது வளர்றதுக்கு யாருடைய சகாயம் வேணும்? சூரிய கிரணங்கள் வேணும். அந்த சூரிய கிரணங்கள்னால மரம் கொடிகள் வளர்ந்த பிறகு அதுல இருக்கக்கூடியதான பழங்களையோ காய்கறிகளையோ நீங்க சாப்பிடுற, சாப்பிட்ட பிறகு இவனுடைய சரீரம் வளர்றது, குழந்தைகள் உண்டாகிறோம். அந்நாத் புருடா ஓஷ தெய்வியோன்னம் அந்நாத் புருடா அப்படின்னு சொல்றது, அதுதான் வழி. ஆகையால் சூரியனும் நமக்கு வேணும், ஒரே சூரியனா இருந்தா அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆகையால் நமக்கு சந்திரனும் சீதளமும் வேணும். இப்ப சூரிய சந்திராளாக இருக்கக்கூடிய உலகத்தை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியதான சூரிய சந்திராள் மட்டும் இருந்தா போறாது, இவனுக்கு விடி மோட்சம் சொல்லணும், இவனுக்கு அறிவை கொடுக்கணும். இது சூரியனோ சந்திரனோ வாழ்க்கையில உணர்ந்துக்க வேண்டியதான வசதிகளை பண்ணி கொடுத்தேன். இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும். எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கா, பிறந்தார் இறந்தார் பிறந்தார் இறந்தார். அது மட்டுமா, பிறந்தவனுடைய ஒரு அழகு என்ன, மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு சொல்றதோ இல்லையோ வேதம்? ஆத்மாவாரே திரட்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. இந்த ரெண்டும் சூரியனும் சந்திரனும் வரும்பொழுது பகல் இரவு வந்துருக்க, பகல் இரவுகளில் நம்ம எத்தனையோ செயல்களை பண்ணிக்கொட்டுருக்கோம். இந்த செயல்களுக்கெல்லாம் நமக்கு கர்மாவே உண்டு பண்ணுறது. நல்ல கர்மா கெட்ட கர்மா மாற்றி மாற்றி கர்மாக்களை பண்ணிகிட்டே இருக்கும். கர்மா பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் கர்மா பண்ணி முடிச்சுட்டேன்னா அதனுடைய பலத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அங்கே உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. கர்மா பண்ணியாச்சுன்னா, ஒரு ஆக்ஷன்னு பண்ணியாச்சுன்னா, ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்து தான் சேரும். எனக்கு வேண்டாம் சார் இது சொல்ல முடியாது, தெரியாமல் பண்ணிவிட்டேன் சார், அனுபவின்ட்டார் அவ்வளோ. ஏன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு வேண்டியதான வசதி ஃப்ரீடம் நான் முதலையே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுங்கோ இல்லைன்னா இல்லை, யாராவது உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்கிறாளா, அப்படி சொன்னாலும் நன்னா இருக்கும். அப்பாவும் சந்தியாவந்தனம் பண்ணுவாள், காயத்ரி ஜெபம் பண்ணுவாள். ஆனால் விவகாரம் என்னன்னா பரமேஸ்வரன் அப்படி பண்ணுறது இல்லை. ஒரு பொய் சொன்னதுமே முதுகில் ஒரு ரெண்டு அடி விழட்டும், யாராவது பொய் சொல்லுவானா? தப்பு காரியம் பண்ணியதுமே அப்போவே தண்டனை கொடுக்கட்டும், பண்ணுவாளா தப்பு காரியத்தை? அப்போ இதனால் என்ன தெரியுது மனுஷாளுக்கு, அவள் எந்த செயலும் பண்ணுறது அவளுக்கு இண்டிபெண்டன்ஸ் உண்டு, சந்தேகம் இல்லை. நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம், நீங்கள் பண்ணிக்கொண்டு தான் மனுஷாள் இருக்கா. ஆனால் அப்போ நல்லதே பண்ணணும்னு ஏன் சார் சாஸ்திரம் சொல்கிறதுன்னு, நீங்கள் பின்னால் ஒரு நாள் அழகழகும் எனக்கு துன்பமே வந்துட்டு இருக்குன்னு. துன்பம் ஏன் வந்தது? கெட்ட காரியம் பண்ணினத்தினால, நிஷேத கர்மா நிஷித்த கர்மா பண்ணினத்தினால துன்பம் வருது. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது, மனுஷனுக்கு ஃப்ரீவில் உண்டு, அவன் இஷ்டமாக பண்ணலாம், சந்தியாவந்தனம் பண்ணலாம், சீட்டாடலாம். பிரதோஷ வேளையில் சீட்டாடிண்டே இருக்கான், என்ன பண்ணுறது? பிரதோஷ பகவன் நாம ஸ்மரணம் பண்ண வேண்டாமா? எதுக்காக சந்தியாவந்தனம்னு சொல்லியிருக்க, காயத்ரி ஜபம்னு எதுக்காக சொல்லியிருக்க? அந்த சமயத்தில் பத்திரமா நம்ம இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அந்த சமயத்தில் வேற ஏதோ காரியம், எப்போ பார்த்தாலும் டிவியில் பார்த்தேன், அந்த பிரதோஷ வேலையில் தான் ஏதோ ஒரு சவத்தை எடுத்து போய் எரிச்சுட்டே இருக்க, அந்த சமயம்தான் அவனுக்கு அதுதான் கிடைக்கிறது. என்ன பண்ணுறது, எதை பார்க்கப்படாதுன்னு சொல்கிறாலும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டே அதை பார்க்குறான். இது வேற கோரம் சொல்லுங்க பார்க்கலாம், பண்ணிகிட்டே இருக்கே ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ என்ன, இந்த கர்மான்னு ஒன்று இருக்கே, இந்த கர்மாவை இவன் பண்ணுறது வரைக்கும் இருக்க சுவாதந்திரம் இருக்க, ஒன்ஸ் பண்ணிவிட்டானேனா அது போகாது. சரி போகாது, அதை அனுபவிச்சு தீர்த்து விடுறேனேன்னார். அனுபவிக்கும் பொழுது அனுபவிப்பதற்காக உங்களுக்கு ஒரு சரீரம் வேண்டியிருக்கு. கர்மாவ ஃபலத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரீரம் வேண்டியிருக்கு. இந்த சரீரம் வேண்டியிருக்குன்னா அந்த சரீரத்தில் சும்மா இருக்க மாட்டேங்கிற மறுபடியும் கர்மாக்களை பண்ணுறேன். நம்ம வந்து கர்மபலத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் பண்ணாமல் இருக்கோம்னு இருக்க முடியறதா? முடியாது. நகி கஷ்டி க்ஷணமபி ஜோதிஷ்டத்ய கர்ம கிருது காரியதேஹி அவசம் கர்ம ஸ்வபாவதைஹி பிரகிருதி ஜெயிர் குணைஹி. என்ன பண்ணுறது, ஸ்வபாவமாக பிரகிருதியினால வந்த கர்மாக்களுக்கு அது சத்வர்க்க சமோ குணங்கள்னால மனுஷன் கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கான் சார். கர்மபலத்தை அனுபவிக்கிறோம், புதுசான கர்மாவை பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், யாராலையும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஞானியாக இருந்தால் சமாதியில் இருந்துருவான், சமாதியில் இருக்கும் பொழுது சரீர தோற்றம் இருக்காது, அப்பொழுது அவன் பண்ண மாட்டான். நமக்கு அப்படி இருக்க முடியாதா, சமாதி தெரியலையே, சமாதி வரலையே. அப்போ என்ன, கர்மாக்களை பண்ணிகிட்டே இருக்க, கர்மாவை அனுபவிக்கிறத விட அதிகமான கர்மா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க, இந்த ஒரு வலையில் மாட்டிகிட்டே இருக்கும் சார். இதுதான் சம்சாரம்ங்கிற ஒரு சமுத்திரம், இதுக்குள்ளே மாட்டின்னு இருக்கான். இவனை காப்பாற்றணும்னு சொன்னால் யார் காப்பாற்ற முடியும்னர், அந்த ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்ம சத்குரு தர்ஜுனா, அது ஒன்று தான் வழி, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கர்மாக்களை அனுபவித்து கர்மாக்களை வைக்க முடியலை, கர்மாக்களை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்ல முடியலை, கர்மாக்களை நான் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்ல முடியலை. உங்களால் கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியாது, ஸோ கர்மாக்களை பண்ணி ஆகணும். கர்மாக்களை பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும், பலத்தை அனுபவிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சரீரம் வேணும். சரீரத்தினால் தானே நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ சரீரம் வாயிலாகத்தானே தெரிகிறது. ஸோ சரீரத்தை எடுத்துக்கிறேள், அந்த சரீரம் இருக்குமேனா திருப்பியும் கர்மா பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் பண்ணுறது, கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கிட்டே இருக்கான். இதை லோக்கல் பண்ணுற காரியம் பாரு, ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறான், அது என்னடா, ஏதோ கையில் காசு வந்த பிறகு காசை கொடுத்து வாங்கி விடுறதுன்னு பழைய நாள் மெத்தட். கடன் வாங்கப்படாது பழைய நாளில், பெரியவாள்லாம் பாருங்க கடன்னாலே நடுங்குவா, கிடையாது. இப்போல்லாம் குழந்தைகள் முதல்ல உத்தியோகத்துக்கு போனதுமே ஒரு 40,000 ரூபாய்க்கு கரண்ட், இது ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், இது டிவி, 30,000 ரூபாய்க்கு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு 40,000 ரூபாய்க்கு சோ அது அவன் உட்கார்றதே இல்ல. காலமா 6 மணிக்கு வந்தா ராத்திரி 12 மணிக்கு என்ன வரா, அது உட்கார்றது இல்ல. அது பாட்டுக்கு என்னாச்சு, எல்லாமே கையில காசு இல்ல, தவண முறையா வாங்கறது. இது அந்த தவணை முடியறதுக்குள்ள அதை ரிப்பேர் ஆயிடுறது, அதை மாத்தி கோங்கிறான். 20,000 ரூபாய் ரெஃபர் ஆயிடுச்சு, 2,000த்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்கிறான். எனிதிங் ஃபார் எனிதிங் எக்ஸ்சேஞ்சுங்கிறான். என்னமோ சொல்றான், அவன் வியாபாரம் துரோக சிந்தனை அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த தவணை முடிஞ்சது, மறுபடியும் அடுத்த தவணை ஆரம்பிச்சிடுது. அது ஆறுதுக்குள்ள மறுபடியும் ரிட்டையர் ஆகிற பரியந்தான் எல்லா கடனும் இருக்கு சார். இவனும் அது வரைக்கும் அனுபவிக்கல, அதே மாதிரி தான் இப்படி போயிட்டு. அதனால கடனை முடிக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கிண்ட, கடனை முடியாம எப்படி இருக்கோ இதுதான் இவன் பிறக்கிறப்ப. ஜாயமானோக வை பிராமண திரிவர்ண வாஜாயதே. ஒவ்வொருத்தனும் பிறக்கும் பொழுது 3 கடனோட பிறந்திருக்கான். பிதிருதேவதைகளை கிட்ட சிலது கடன் வாங்கினான், தேவதைகள்கிட்ட ஒரு கடன் வாங்கினான், மகர்ஷிகள்கிட்ட கடன். இன்னுமே கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனாலதான் விட்டான். இத எப்படி இந்த கடனை தீர்க்கிறதுன்னு வேதாத்தியனம் பண்ணினத்தினால ரிஷிகளுடைய கடன் போறதும், விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிரு தேவதைகளுடைய கடன் போறதும், நீங்க ஜபம் பண்ணினா தேவதைகளுடைய கடன் போறது, யஜ்யாகாதிகள் ஜபம் பண்ணினா தேவதைகளுடைய கடன் போறது இப்படி. அதனால வேதாத்தியனம் பண்ணினால், வேத மந்திரங்களை படிச்சுகளையானால், ரிஷி உங்களுக்காகத்தானே அந்த வேதங்கள்லாம் அவ தியானம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா, சோ அவளுடைய கடன் போயிட்டது. பித்ரு தேவதைகளுக்கு என்ன, நமக்கு குழந்தை பிறந்தா நம்ம மரணத்தை அடைஞ்ச பிறகு அவ தர்ப்பணம் தவசம் இப்படிப்பட்டதான கிரியைகள் எல்லாம் பண்ணுவா, பண்ணினாலேயானால் அப்ப என்னாச்சுனர், உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய அப்பாவுக்கும் அவளுடைய அப்பாவுக்கும் அது வரைக்கும் விவகாரம்னா 3 தலைமுறை வரைக்கும் அவளுக்கு வேண்டிக்குதான எல்லா பைத்திருக்கமான கர்மாக்களை பண்றதுனால பித்ரு தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது. அதனால அதனால அந்த கடன் போயிடுறதான். ஜபம் பண்றதுனாலேயே யாகாதிகள் பண்றதுனாலே தேவான் பாவயதா நேன தே தேவா பாவயந்திவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரம பக்ஷ்யதா அப்படின்னு நீங்க தேவதைகளுக்கு தருவதற்கு யஜ்யாகாதிகள் அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிலையானால் தேவதைகள் என்ன பண்றா, உங்களுக்கு மழைய கொடுக்கறான். இப்படி ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கலாம். இப்படி மானுட பிறக்கிறப்பே 3 கடனோட பிறந்திருக்கான். இப்ப பாருங்க எத்தனை பேர் கடனை தீர்க்கிறான். ஒன்னே ஒண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்று இருக்கான், அது ஒண்ணுதான். மீதி ஒண்ணு வேதாத்தியனம் பண்றதோ யஜ்யாகம் ஜபம் பண்றதோ விட்டுவிட்டோம், அந்த கடன் எதுவுமே ஆகல. எப்படி ஞானம் வரும், ஞானம்னு வந்ததே ஆனால் எல்லா கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்கள் பாப கண்ணாமக்கள் எல்லாம் ஒரு கணத்துல போயிடுறதா. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மதாத் குரு தேர்ஜுனா, மிச்சமில்லாத எல்லா விதமான கர்மாக்களையும் அழியோட அடியோட எரிச்சு விடுறது. தத்யதா இஷிகாதுலம் அக்ன உப்ரோதம், இளவம் பஞ்சிய நெருப்புல போட்டிகளையானால் அடுத்த க்ஷணம் அதுவே இல்லாமல் போயிடுறதோ. ஏவம் சர்வே பாப்மானஹா தஹந்தி, எல்லா பாபமும் அந்த ஞானாக்னியினால அழிஞ்சு போறதா. அதனாலதான் அந்த ஞானாக்னி 3வது அக்னி நெற்றிக்கண், அந்த பரமேஸ்வரன் இடத்துல நெற்றிக்கண் அதை திறந்தாரையானால் மன்மதன் ஆசை எனக்கூடியதான மன்மதன் அடியோட போயிட்டான். அதே போல அந்த கண்ணு ஒரு சின்ன பார்வை வந்தா போறோம், ஞானாக்னி உங்களுக்கு வர எல்லாம் போயிடுது. ஆகையால் இந்த ஞானாக்னிங்கிறது வசதிங்கிறது காட்டுறதுக்கா பரமேஸ்வரனுக்கு 3வது கண்ணு திரையம். சரி சார், இந்த 3வது கண்ணு வந்து எரிச்சு விடுத்தனா எல்லாமே போயிடுமே சார். நான் கடாதிகா உங்களுக்கு ஞானம் வந்து ஆனா மீதி எதுவும் அழியாமல் சந்தோஷமான ஒரு ஆத்மானுபவத்தை அனுபவிக்க கூடியதான நிலையும் அவர் கொடுக்கிறாரா. உமா சிருஷ்டவபுஷம், அவர் எப்படி உமா சிருஷ்டவபுஷம், பரமேஸ்வரனோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற அம்பாளோட சேர்ந்து இருக்க. ஆகையால் எல்லாத்தையும் எரிச்சு விட்டார், பத்மாவா ஆக்கி விட்டார், மனசுக்கு கவலை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பரமேஸ்வரன் அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த வாழ்க்கையில இப்படியே இருந்த சகல க்ஷேமங்களையும் அனுபவித்துக் கொண்டே ஞானம் வரக்கூடியதான ஒரு நிலை. ஆகையால் பரமேஸ்வரனை எப்படி நாம தியானம் பண்ணிருக்கோம், உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முதற் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் தமச பரத்தாத் அப்படின்னு கைவல்ய உபனிஷத்து சொல்றது. சில உபனிஷத்துகள்லாம் ரொம்ப முக்கியம், நம் 10 உபனிஷத்துகளை நிறுத்தி விடுறோம். ஆனா சில உபநிடத்துல இதுக்கு மேல சிலதை வாசிக்கணும். கௌஷிகத்தகை பிராமண உபத்துன்னு ஒண்ணு, ரிசிம்ம பூர்வோத்தர தாபினி உபனிஷத்துன்னு ஒண்ணு, ராமதாபினி உபனிஷத்துன்னு ஒண்ணு, பாவனோபனிஷத்து, ஹம்சோபனிஷத்து, நாதபிந்து உபனிஷத்து, இப்படித்தான ஹம்சோபனிஷத்து, இப்படி சில உபனிஷத்துகள். அதுலயும் ஆச்சாரியால் நிறைய வாக்கியங்களை சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள்ல எடுத்திருக்க. ஆனால் அதை பத்தி நம்ம யோஜனை பண்ணல. இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பப்போ உபயோகப்படக்கூடியதான விஷயங்கள் சொல்ற. பரமேஸ்வரனை எப்படி தியானம் பண்ணணும்? உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும், அம்பாளோட சேர்ந்து இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் முக்கண்ணனாக தியானம் பண்ணுங்க. அந்த முக்கண்ணன் எதுக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில கேவலமாக இந்த பசு துல்லியமான வாழ்க்கை மட்டும் இல்லாமல், இந்த வாழ்க்கை மறுபடியும் வராம நம்ம பிறவி இதான ஒரு நிலை அடைகணுமே, ஆனால் ஞானம் வரணும். ஆகையால் திரிலோச்சனம் பரம கருணையோடு இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய கருணை நம்ம மேல வந்தது நீலகண்டம். இப்ப இந்த வாழ்க்கை காலத்துல சௌக்கியமா இருக்கணும், பிரசாந்தம். தியாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம், இது அறிந்தால் அந்த மனுஷியனானவன் பூதயோனிம், சகல பிரபஞ்சங்கத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அந்த அவ்யக்த நிலையை அடைந்து அதுக்கப்புறம் தாண்டி போறான. உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மா இதி உதாக்ருதா யஸ்மாத் க்ஷரம் அதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹா. க்ஷரம் அக்ஷரம் இந்த ரெண்டும், க்ஷரமன உலகம், அக்ஷரமன இதுக்கு காரணமான மாய, இந்த ரெண்டையும் தாண்டி. அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா, அதனாலதான் லோகத்திலையும் எனக்கு புருஷோத்தமன்னு பேரு, வேதமும் புருஷோத்தமன்னு சொல்றது. அதுக்கு சார் சொல்லித்துனர், சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷர் இருக்காராம், ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசஹ ஆப்ரண காத்வயேவ சுவர்ணஹ தஸ்யேதா கப்யாதம் புண்டரீகமேவ அக்ஷணி தஸ்ய உதிதி நாம உத்துன்னு பேராம். உத்தமஹா அதான் புருஷோத்தமஹா, இந்த பேரு அங்கிருந்து வந்தது, வேதத்திலிருந்து வந்தது. அப்படி பூத யோனிம், அவர் யாரு? சமஸ்த சாட்சிம், உலகத்தில் இருக்கக்கூடியதான் சகல பதார்த்தங்களுக்கும் சாட்சியா இருக்கார். தமசப்பரஸ்தாது, தமோ குணத்துக்கு தாண்டினவர், உபலட்சணமாக குணாதீதனாக இருக்கக்கூடியதான பரமாத்மான்னு சொல்றது. அப்படிப்பட்டதான பரமாத்மாவை கதம் பசியேயம், எப்பொழுது நான் பார்க்கிறேன், பார்க்க போகிறேன். கரதிருத்த முருகம் கண்டபரசும், கரதிருத்த முருகம் என் மனச கையால பிடிச்சுட்டார், கையில மான்குட்டியை வச்சுருக்க. இந்த மான்குட்டி என்ன பண்றது, என்ன தெரியுது, நம்ம மனசு ஓடுறது பார்த்தேடா, அப்படி மகாவேகமாக ஓடக்கூடியதான மான்குட்டியினுடைய ரெண்டு பின்கால்களையும் கையில வச்சுருக்கார், பிடிச்சுருக்கார். ஆகையால் மான் ஓடுற மாதிரி முயற்சி பண்ணினாலும் எங்கேயும் ஓட முடியாதுதான, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலை கொடுத்திருக்கார். கண்டபரசும், அதோட மட்டும் இல்லை, எப்படிப்பட்டதான கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு பத நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக அவர் கண்டபரசும், அந்த உடஞ்சதான பரசுவை கோடாலியே கையில வச்சுருக்காராம். இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு இந்த தியானத்துல பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் நமக்கு காணப்படாதா, இப்படி நினைச்சுட்டே இருந்ததுன்னா சொப்னத்திலேயாலும் பகவத் தர்சனமாகும். ஸ்தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜயவதோ நியமினாம் கணானாம் கேளீபிஹி மதகல மோடஸ்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் த்ரிணயனம் உமாஸ்லிட்ட வபுஷம் கதாத்வா பஸ்யேயம் கரதுத மிருகம் கண்டபரசும் அப்படின்னு தியான ஸ்வரூபத்தை பரமேஸ்வரன் தியானம் பண்ண வேண்டியதான அந்த கோலங்களை ரெண்டு ஸ்லோகத்துல சொன்ன. இதுக்கு மேல் பாகமானது நாம் நாளை.